தகப்பனே, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நான் பாறேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறேன். இதோ நாங்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறோம். கர்த்தாவே, எங்களை உள்ளங்களை நீர் அறிந்திருக்கிறேன். எங்களை இருதயத்தின் நினைவுகளையும் ஆண்டவரே நாங்கள் நிற்கிற நிலைமைகளையும் நீர் ஒருவர் அறிந்திருக்கிறப்பா. நீர் ஒருவரே அறிந்திருக்கிறேன், நீர் ஒருவரே அறிந்திருக்கிறேன். எங்கள் குறைகளையும் எங்கள் கரைகளையும் நிறைவாக்குற ஒரே ஒரு தெய்வம் நீதான் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்குங்க. உம்முடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆவியானவர் எங்களுக்குள்ளே செயல்படுங்கன்னு நாங்கள் மன்றாடுகிறோம். தேவ சித்தம் செய்யப்படுவதால் கர்த்தாவே எங்களை ஆண்டு கொள்ளுங்கப்பா, எங்களை ஆட்கொள்ளுங்க. அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே 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 ஆமே. ஸ்தோத்ரம். அல்லேலூயா, ஸ்தோத்ரம். தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாகவே ஒரு வருஷம் ஆரம்பமாகும் பொழுது யதார்த்தமாக நமக்குள்ள வருகிற ஒரு எண்ணம் என்ன, இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு ஆதங்கம், ஒரு அங்கலாய்ப்பு நமக்குள்ளே வருவது இயல்புதான். இந்த வருஷத்தை நாம் அறியாவிட்டால் நாளை நடப்பதையே நாம் அறியோம். ஆகவே இந்த வருஷம் எப்படி இருக்கும் என்பதை நாம் அறியாவிட்டாலும் வருஷங்களை தன்னுடைய கருத்தில் வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நான் சொல்லுவேன் நம்முடைய ஆண்டவர் அறியாமல், தேவன் அறியாமல் உங்கள் வாழ்விலே ஒன்றும் நடக்கவே நடவாது. ஆகவே கர்த்தரை தேடுவோம், கருத்தாய் வாழுவோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயமுண்டார். தெரிவு கொள்வோம் என்ற செய்திக்கு ஆதாரமாக யோசுவாவின் புத்தகம் முதலாவது அதிகாரம். எல்லா இடத்துக்கு தயவு செய்து யோசுவா புத்தகம் முதலாவது அதிகாரம், அதிலே 1-9 யோசுவாவின் புத்தகம் முதலாவது அதிகாரம் 1-9 நாம் வாசிக்க கேட்போம்.
கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏசியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, சொல் அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அருமையான தேவன் பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே உங்களோடு பேசுவதற்கு தேவன் என்னுடைய மனதில் தந்த வார்த்தைகளை தேவ சமூகத்திலே உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். தேவ ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடுகிறார். ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த முதலாம் அதிகாரத்திலே யோசுவாவும் பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் நாம் வாசிக்க கேட்டோம். அருமையான தேவன் பிள்ளைகளே, அந்த ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை இன்றைக்கு நீங்க கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது என்னவென்றால் அந்த 7-8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஃபார் திஸ் இயர், த பிரசன்ட் இயர். கவனிங்க, கவனிங்க, ஏழாம் வசனம் சொல்றது என்ற கவனிங்க, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி மாத்திரம் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும் படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயு விட்டு புரியாதிருப்பதாக. சோதரம், நான் இதை திரும்ப திரும்ப வாசித்து சந்தோஷப்படுகிறேன் வீட்டிலும் சரி. அல்லேலூயா. எனக்கு இந்த வருஷம் ஆண்டவர் தர வாத்தியன்னு போல எனக்கு தெரியும். நன்றாக கவனிங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயு விட்டு புரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும் படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்கு தத்தம். யோசுவா இஸ் தி மேன் ஆஃப் காட், தேவனுடைய மனுஷன். மோசேக்கு பிற்பாடு தன் ஜனத்தை நடத்துவதற்காக தெரிந்து கொண்ட பெரிய தலைவர். He was a wonderful leader. இந்த யோசுவா மோசே மரித்த பிற்பாடு அந்த மாபெரும் பணியை சுமக்கிற வாரம் கத்தர் யோசுவாவுக்கு கொடுத்தார். அதே கபடிங்க, மோசே மரித்து போய்விட்டாரு, கத்தர் அவனை அடக்கம் பண்ணினாராம். அது ஒரு ஆச்சரியம் என்றால், வேற எந்த ஒரு மனுஷனையும் கத்தர் அடக்கம் பண்ணினார் என்று வேதத்தில் நான் பார்க்க முடியல. பட் மோசே மாத்திரம் 120 வயதுல மலையில் ஏற சொல்லி 120 வயதிலும் அவருடைய கால்கள் மலை ஏற அளவுக்கு அவனுடைய கால்களில் பலம் இருந்திருக்குது, அவன் கண்கள் இருளடையவும் இல்லை என்று வேதம் சொல்றது. 120 வயதிலும் அவன் மலை ஏறினானாம். அங்கே தேவன் மோசையை பார்த்து சொன்னாரு, நான் ஒரு டயலாக் பார்த்து சொல்றேன், ஒருவேளை நீங்க எப்படி இருக்க. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னாரு, மோசே செத்து போப்பா என்று சொன்ன உடனே அவன் செத்து போயிட்டான். இதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்க வார்த்தை. மேலே ஏறிவா மலைக்கு, அவன் வந்துட்டான். மலையில உச்சியில பார்த்து ஆண்டவரோட டைரக்டாக பேசினார், மோசே செத்து போ. அவன் உடனே அந்த இடத்துல மறித்து போய்விட்டான். கத்தர் அவனை அடங்கு பண்ண, இந்நாள் வரைக்கும் அவருடைய கல்லறை எவனு கண்டதில்லை. நல்ல காலம். ஒருவேளை ஆண்டவர் அவருடைய கல்லறையை இஷ்டவே ஜனங்கள் காணக்கூடியதாக வைத்திருந்தால், என்னுடைய அண்டர்ஸ்டாண்ட் படி அவனை தூக்கிட்டு வழியில வந்து அவனை வச்சும் கும்பிட்டு இருப்பான். ஆகவே என்னவோ தேவர் அவருடைய கல்லறையை எவரும் காணாதபடி அவனை அடைக்கப்படினார். நம்முடைய கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டாகும். இப்ப மோசே மரித்து போய்விட்டாரு, இப்ப அந்த பெரிய பொறுப்பு யோசுவாட தலையில வந்திருக்கு. அன்றைக்கு அப்படிங்க, இந்த வேளையிலே யோசுவாட உள்ளத்திலே ஒரு கலக்கமும் ஒரு திகைப்பும் இருந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், இவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷனாகிய மோசேக்கே இந்த ஜனங்கள் கீழ்ப்படியவில்லையே, மோசேடைய வார்த்தையே எதிர்த்து நின்றார்களே. சூப்பர் நேச்சுரலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவனுடைய அற்புதங்களை நடப்பித்த தேவனுடைய மனுஷனையே எதிர்த்து நின்ற ஜனம், தேவனாலேயே வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த ஜனங்களை எப்படி நான் நடத்துவேன், எப்படி இவர்கள் எனக்கு கீழ்ப்படிவார்கள் என்கின்ற ஒரு கலக்கம், ஒரு திகைப்பு யோசுவாவுக்குள்ளே இயற்கையாகவே ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் அதை அறிந்த தேவன் அந்த பணியை நிறைவேற்றுவதற்கு, அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய மனுஷனாகிய மோசையால கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளே தேவஜனங்களை நடத்துகிற பாக்கியம் கிடைக்கல, அவருக்கு கிடைக்கல. உங்களுக்கு தெரியும், கண்பலையை பார்த்து பேச சொன்னாரு, அவன் அடிச்சால் ஆகவே கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கப்பட்டான். அருமையான தேவட பிள்ளைகளே, கானான் தேசத்துக்குள்ளே தேவ ஜனங்களை நடத்தி கொண்டு போகிற பாக்கியம் மோசேக்கு கிடைக்கல. ஆனா 40 வருஷம் வனாந்திரத்தில் அந்த ஜனங்களை அவன் நடத்தி இருக்கிறான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் வனாந்திரத்திலும் ஈர்த்திலும் செய்யப்பட்ட அற்புதங்களைப் போல அற்புதங்களை இன்றைக்கு நாம காண்றது அரிதாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட மகா பெரிய அற்புதங்களை எகிப்து தேசத்திலும் வனாந்திரத்திலும் செய்த தேவ மனுஷன், உங்களுக்கு தெரியும் இல்லையா, எகிப்தை விட்டு வெளியில வந்த ஜனங்களை உடனே மறித்தது என்ன? செங்கடல், சிவந்த சமுத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடல் பிரிந்து வழி பிறக்கிறது தேவ ஜனங்கள் நடப்பதற்கு. இதெல்லாம் மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியம் இல்லையா? விஞ்ஞானத்தினாலும் அறிவினாலும் நடத்த முடியாத காரியம், சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இது. கடல் பிளந்து வழி பிறக்க தேவ ஜனங்கள் அந்த வழியால் நடந்து போக வேண்டிய இடத்துக்கு போகிறார்கள். ஒரு காரியத்தினை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும், தேவனே கடலை பிரித்தார், சந்தேகமே இல்லை. ஆனால் ஒன்று, மோசே தன் கையை நீட்டும் பொழுதுதான் கடல் பிரிந்தது. ஆகவே ஆண்டவர் மோசே பார்த்து சொன்னாரு, கையை நீட்டு கடல் பிளக்க மாட்டார். ஆகவே கடல் பிளந்தது எப்போதென்றால், வழி பிறந்தது எப்போதென்றால், மோசே தன் கையை நீட்டின போது கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்து கடலை பிளந்தார். ஆகவே அற்புதங்களை இந்த பூமியிலே அருமை ஆண்டவர் நிகழ்த்துவதற்கு தேவனுக்கு ஒரு மனுஷன் தேவைதான் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியெல்லாம் அற்புதங்களை நிகழ்த்தின இந்த மாபெரும் மனுஷனுக்கு ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. எனக்கு எப்படி கீழ்ப்படிய போறார்கள்? நான் சொல்றதை எப்படி கேட்க போறார்கள்? இவர்கள் என்ன செய்வார்களோ? எத்தனை தடவைகள் மோசேக்கு கல்லறிய அற்புதங்களை செய்த அந்த மனுஷனுக்கே கல்லறிந்து ஆள முடிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி செய்ததை நாம வேதத்தில் பார்க்கிறோமே. அப்படியெல்லாம் இருந்த நிலைமைகளை அறிந்த ஆரம்பத்திலிருந்து எகிப்து தேசத்தில் இருந்து மோசே மரிக்கும் வரைக்கும் நடந்த அத்தனை காரியங்களும் முழுக்க முழுக்க யோசுவாவுக்கு தெளிவாக தெரியும். ஆகவே அவனுக்குள்ளே ஒரு கலக்கமும் ஒரு திகப்பும் ஏற்பட இடம்பெறந்திருக்கிறது. அந்த வேளையில் தான் கர்த்தர் அவனோடு பேசினார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை தைரியப்படுத்த, தான் நியமித்த பணியை நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவையான வாக்குத்தத்தை தேவையான நேரத்தில் அருளுகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதா? ஆகவே யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னாரு, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு ஒரு பிரத்யேக வாக்குத்தத்தை கொடுத்தார். என்ன தெரியுமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்கிறது இல்லை. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவன் பெற்றான். ஆனாலும் அதுக்கு பின்பாடு அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ, அதை நாம கவனிக்கணும். 7-8 வசனத்தில் ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொல்றாரு? இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி மாத்திரம் நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி மாத்திரம் நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, அப்பொழுது நீ புத்திமானாக இருப்பாய், அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நன்றாய் கவனிங்க, யோசுவா தேவனுடைய மனுஷன் தான். லட்சக்கணக்கான இத்தனை ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே அழைத்துக் கொண்டு போற பாக்கியத்தை, பணியை, பொறுப்பையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மனுஷன் தான். ஆனாலும் தேவன் அவனுக்கு சொன்ன காரியம் என்ன? நீ இந்த ஜனங்களை நான் கொடுத்த தேசத்துக்குள்ளே கொண்டு போகணுமா இருந்தால் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதுல எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு மாத்திரம் நீ பலங்கொண்டு தினமானதாரு, அப்பொழுது உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது நீ புத்திமானாகவும் இருப்பாய். இதை விட்டு வலதுபுறம் இடதுபுறமும் சாயாத இந்த புது வருஷத்திலே எனக்கு அருமையான தேவன் நன்றாக எனக்கு தெரியும். தேவனுக்கு முன்பாக சொல்றேன், கர்த்தர் என்ற மனதில் தந்த வார்த்தை இது, தெளிவாக நான் சொல்றேன், சபைக்கு நான் சொல்லுகிறேன். நன்றாக கவனிங்க, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஜீவியத்துக்கு அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை சட்டம், ஆதாரம் தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம் தான். அல்லேலூயா. இன்றைக்கு வசனமும் வாழ்க்கையும் என்ற தலைப்பில் நான் தேவனுடைய செய்தியை சுருக்கமாக உங்களுடைய பேச விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிக்கொள்ளுங்க, வசனமும் வாழ்க்கையும், இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை. இந்த வசனத்தின்படி நாம வாழாவிட்டால் நமக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கானான் தேசத்துக்களை அழைத்துக் கொண்டு போ, ஆனாலும் இந்த நியாயபுரமான புத்தகத்தை விட்டு நீ விலகாதிருப்பாயா? அதுபோலதான் தேவன் நமக்கும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கானான் தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், பரலோக ராஜ்யம் என்கிற கானான் தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க, தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டுமாக இருந்தால் கர்த்தருடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை நாம கவனித்து பார்த்து இந்த வேதத்தின்படி நாம வாழாவிட்டார், பிரசங்கம் பண்ற நானா இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், அழைக்கப்பட்டவர்கள் தான், அபிஷேகம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் மாத்திரம் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஆகவே தான் ஆண்டவர் யோசுவா பார்த்து சொன்னாரு, இந்த நியாயப்பிரமாண்ட புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதா, இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிரு, அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவார், அப்பொழுது நீ புத்திமானாக இருப்பார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த 22 தேவனுடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டுமாக இருந்தால், தேவனுடைய சித்தத்தை நீ அறிய வேண்டுமாக இருந்தால், தேவனுக்கு பிரியமாக நீ வாழ வேண்டுமாக இருந்தால், உன் வழிகளை தேவன் வாய்க்க பண்ண வேண்டுமாக இருந்தால், நீ புத்திமானாக நடக்க வேண்டுமாக இருந்தால், நான் சொல்லுவேன் தேவ சமூகத்தில் நின்று இந்த கர்த்தருடைய வேத வசனங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை கவனி கவனி, pay your total attention to the word of God. தேவனுடைய வசனத்துக்கு முழுமையாக கவனத்தை செலுத்து செலுத்து செலுத்து. இன்னைக்கு நாம் அநேகருக்கு தேவனுடைய வசனத்தின் மேன்மை தெரியலைங்க, ஆண்டவருடைய வசனத்தின் பெருமதி தெரியலைங்க. இந்த வார்த்தைகளை கொண்டுதான் தேவன் நம்மை நியாயம் தீர்க்க போற. நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்றாரே ஆண்டவர் இயேசு. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசுவுடைய உபதேசத்தை கேட்டு அநேகர், இது கடினமான உபதேசம், யார் இதை கை கொள்ள முடியும் என்று சொல்லி அவரோடு இருந்த ஏராளமான ஜனங்கள் அப்பத்தை மீனையும் இலவசமாக ஆண்டவர் கொடுத்த போது உண்டு புசித்த ஜனங்கள் ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்ட போது, இது கடினமான உபதேசம், யார் இதை கை கொள்ள முடியும் என்று எல்லோரும் அவரை விட்டு போகும் பொழுது இயேசு தன்னுடைய அப்பத்திலே பார்த்து கேட்டாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களா? அப்பொழுது பேதுரு முழங்கினார், ஆண்டவரே யாரிடத்திலே போவோம், வாழ்வதரும் ஜீவ வசனம் எல்லாம் உம்மிடத்தில் தானே உண்டு. அருமையான தேவட பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் தேவட ஊழியக்காரனாகினான் தேவ ஆவியோடு இணைந்து இசைந்து நான் சொல்லுவேனாக இருந்தால், கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தருடைய வேத வசனத்தின்படி இந்த ஆண்டு நடக்கிறதுக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை நாம கவனிக்க வேண்டும், இந்த வசனத்தை நாம தியானிக்க வேண்டும், இந்த வசனத்தை நாம நேசிக்க வேண்டும், இந்த வசனத்தை நாம யோசிக்க வேண்டும். பிகாஸ் இட்ஸ் காட்ஸ் வேர்ட். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், பட் வார்த்தைகளோ ஒழியாது அழியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவை பார்த்து சொன்னாரு, இந்த நியாயப்பிரமான புத்தகம் உன் வாயை விட்டு பறியாதிருப்ப, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய, வாயை விட்டு பிரியாதிருக்கிறது மாத்திரம் இல்லை, இதில் எழுதியிருக்கபடினா செய்யறதுக்கு வாழ்றதுக்கு நீ லீடராக இருக்கலாம், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கலாம், மாபெரும் பணியிலே நான் உன்னை வைத்திருக்கேன், ஆனா நீ யோசுவா, நீ புத்திமானாக நடக்க வேண்டுமாக இருந்தார், உன் வழியை வாய்க்க பண்ண வேண்டுமாக இருந்தார், என் ஜனத்தை கானான் தேசத்துக்குள்ள நீ கொண்டு போக வேண்டுமாக இருந்தால், இந்த நியாயப்பூர்வமான புத்தகம் உன் வாயை விட்டு பெரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கபடியெல்லாம் செய்ய, இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிரு, இதில் எழுதியிருக்கபடியெல்லாம் செய்ய கவனமாயிரு. அட 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 அட, தேவன் தன்னுடைய வார்த்தையை எல்லாவற்றை பார்க்கணும், தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நாம் அறிவோமே 132 சங்கீதத்தில், அருமையான தேவன பிள்ளைகளே கேளுங்கள் கேளுங்கள், இந்த ஆண்டு தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுங்க, கர்த்தர் கொடுத்திருக்கிற வேதத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இது எனக்கு அந்நிய புத்தகமாக போயிடக்கூடாது, இந்த வேதம் நமக்கு பிரியமாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வசனம் நமக்கு விருப்பமாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய வேதத்தை நாம நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவைகளுக்கு இடரல் இல்லை, சகல சம்பூரணத்துக்கும் எல்லையை கண்டேன், ஆனால் உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் என்றெல்லாம் 119 சங்கீதம். மனுஷர்கள் உம்முடைய கற்பனைகளை காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர் தாரைகள் வடிகிறது, am crying என்றால் மனுஷர்கள் உம்முடைய வசனத்தை உம்முடைய வேதத்தை உம்முடைய சத்தியத்தை காத்து நடவாதபடியால் மற்றவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கவில்லை என்பதற்காக இந்த தேவ மனுஷன் தேவ சமூகத்தில் அழுகிறார். ஏன் தெரியுமோ? ஐயோ, ஜனங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கைவிட்டு அழிந்து போறது. பீப்புள் ஆர் பெரிஷிங், பீப்புள் ஆர் அழிந்து போறார்கள், மடிந்து போ. ஏன்? ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள். தேவனுடைய வார்த்தை குறித்து, தேவனுடைய வசனத்தை குறித்த அறிவு தெளிவு இல்லாதபடியால் தேவ ஜனங்கள் அழிந்து போகிறார்களே, மடிந்து போகிறார்களே, ஆத்மாவிலே குளிர்ந்து போகிறார்களே. அருமையான தேவ ஜனமே, நன்றாய் கவனி, கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்விலே மிக மிக முக்கியம், விலையேறப்பெற்ற பொக்கிஷம். சரி, கர்த்தருடைய வசனம் ஏன் நம்முடைய வாழ்விலே அதி முக்கியம் என்று நான் முக்கியப்படுத்துறேன் என்று ஒருவேளை உங்களுக்கு மனசுக்குள்ள கேள்விப்படலாம். படிங்க, யோவான் 17:17, சீக்கிரமா, யோவான் 17:17 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் என்றதை நீங்களே பாருங்க. யோவான் 17:17,
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம்.
திரும்ப படிங்க சிஸ்டர், எல்லாரும் படிங்க. ஓபன் யுவர் பைபிள் அண்ட் ஓபன் யுவர் ஹார்ட், ரிசீவ் தி வேர்ட் ப்ளீஸ். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, திரும்ப படிங்கம்மா.
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும்,
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை சுத்தமாக்கும்,
உம்முடைய வசனமே சத்தியம்,
உம்முடைய வசனமே சத்தியம். நன்றாக படிங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை சுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நன்றாக படிங்க, இந்த வேத வசனம் சத்தியம். ஆவிதான் இந்த வேதத்துக்கு சத்திய வேதம் என்று ஒரு பேர் இருக்குது, அது பேர். நன்றாக கவனிங்க. அப்ப 17:17, உம்முடைய வசனமே சத்தியம். நன்றாக கவனிச்சுக்கொள்ளுங்க, உம்முடைய வசனமே சத்தியம் சொல்லப்பட்டிருக்கல்லவா. அப்படி வச்சுக்கொண்டு யோவான் 14:6 பாருங்க, அங்க ஏசு என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 14:6 ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க. 14:6,
அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில்
வர முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். நன்றாய் கவனிச்சுக்கொள்ளுங்க, நன்றாய் கவனிங்க ப்ளீஸ். நான் சொல்றது கொஞ்சம் கவனி. யோவான் 17:17 உம்முடைய வசனமே சத்தியம் என்றார். இங்க 14:6 ஏசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியம். அப்ப இயேசுதான் சத்தியம், இயேசுதான் வசனம். ஹலோ, இயேசுதான் சத்தியம். சத்தியம் என்றால் என்னங்க? தேவனுடைய வசனம். அப்ப இயேசுதான் வசனம், வசனம் தான் இயேசு. இன்னும் ஒரு வசனம் சொன்ன கவனிங்க, யோவான் 3:1 நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 3:1 ஆதியிலே வார்த்தை. இந்த பிக்கலி படிங்கம்மா, படிங்க.
ஆதியிலே வார்த்தை இருந்தது,
ஆதியிலே வார்த்தை இருந்தது,
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது,
அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை, in the beginning there's a word from the Lord, it became in flesh. வார்த்தை மாமிசமாகி எங்களுக்குள்ளே வாசமாக இருந்தார், அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமை அவருடைய ஒரே பொறானவருக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று 1:14 யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கபடி? அப்படியானால் இயேசு சத்தியம், இயேசு வசனம். ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. சி, வசனத்தையும் இயேசுவையும் பிரிக்கவே முடியாது. இந்த வசனத்தை ரெஸ்பெக்ட் பண்றவர்கள் ஆண்டவரை ரெஸ்பெக்ட் பண்றார்கள், இந்த வசனத்தை அலட்சியம் பண்றவர்கள் ஆண்டவர் இயேசுவையே அலட்சியம் பண்ணுகிறார் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நான் திட்டமும் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். Don't try to neglect the word of God. Saul, ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார். அவரே அபிஷேகம் பண்ணிட்டு அவரே சொல்றார், 2 ஆண்டுகள் தான் அவன் கத்தோட நல்லா இருந்தார். அதுக்கு பிற்பாடு அவன் செய்ய தொங்கினான். ஆண்டவர் சவுலே பார்த்து சொன்னாரு, 1 Samuel 15:15, அதை பார்க்கலாம். நான் தான் உன்னை அழைத்து, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டு, நான் தான் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ண, ஆனா நீ என் கற்பனைகளை கை கொள்ளாதபடியா, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியா, நீ என் வசனத்தை புறக்கணித்தபடியா, நான் உன்னை ராஜாவாக இராமல் தள்ளினில் போட்டேன். இதுல இருந்து நாம கற்றுக்கொள்றது என்ன? தேவனுடைய வசனத்தை நாம புறக்கணித்தா தேவனையே புறக்கணித்தோம். Keep in your mind deeply, dear, what I am saying. I know what I preach. தேவ வசனத்தின் முக்கியத்துவத்தை தேவனுடைய பிள்ளைகள் நாம் அறிய வேண்டும், உணர வேண்டும். இந்த 22 ஆம் ஆண்டிலே கர்த்தருடைய வேதத்தை, கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்த வேண்டும். இந்த வேதத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாக இருக்க வேண்டும், அதை நேசிக்க வேண்டும், அதை யோசிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழிவுகள் நிறைந்த நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய வேதம் நமக்கு அந்நிய புத்தகம் ஆகிவிட்டதோ, அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் நாம் கொண்டு வர வேதமாக இருக்கிறதோ, இதுக்கு வாயிருக்குது, இது பேசும். ஆகவே தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தையை உடைய வாழ்க்கையில முக்கியப்படுத்தி இந்த 2022 ஆம் ஆண்டிலே இந்த காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்வில நிறைவேற்றுவாராக. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வேதத்தை கருத்தாய் கவனி கவனி, அந்த வார்த்தைகளை வாசி நேசி அதன்படி செய்யறதுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க, இந்த வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்று
நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக.
இந்த 6 ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்த இந்த பகுதியில 6 காரியங்களை ஆண்டவர் அட்டவணைப்படுத்துறார். இதெல்லாம் நாம கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருடைய வேதத்தை கவனி. The word of God is the mind of God. தேவனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள் இந்த 6 ஆம் அதிகாரத்திலே 6-9 வரைக்கும் பாத்திக்கல இருந்தால் 6 காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. என்ன முதலாவது 6 ஆம் வசனத்தை பாருங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். இது எப்படி இருக்கு? The God speak ஆண்டவருடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. கொஞ்சம் யோசிங்க. கர்த்தருடைய வேதம், வேதத்துல கர்த்தருடைய வசனங்கள் இருக்குதா? சத்தியம். ஆனால் இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்குதா? எத்தனை வார்த்தைகள்? Look at me please. உங்களை நிதானித்து பாருங்க. என்னை நான் யோசித்து பார்க்கிறேன். Before the Lord with an open heart. இந்த இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நம்முடைய இருதயத்திலே எவ்வளவு வேத வார்த்தை இருக்குது நீங்க யோசித்து பாருங்க. அவனுடைய வேதம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறபடி அவருடைய நடைகளில் ஒன்று பிசகுவதில் என்றால் சங்கீதத்தில் தேவனுடைய வேதம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். உள்ளத்தில் இருந்தால் அது நம்முடைய உதட்டிலிருந்து வரும். கவனிங்க கவனிங்க, என்ன நம்முடைய இருதயத்தில் இருக்குதோ அதைத்தான் நாம சிந்திக்கிறோம். Listen to me, நான் பிராங்கா பேசுறேன். God knows everything. எனக்கு தெரியும் நான் எங்க நின்று பேசுறேன், எனக்கு நன்றாகவே தெரியும். I know my responsibility. I know what I preach. Listen to me please. தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ அதைத்தான் நாம சிந்திக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ அதைத்தான் நாம பேசுறோம். மறந்துடாது, நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ அதைத்தான் நாம செயல்படுத்துறோம். That is our inner being. நம்முடைய உள்ளான மனுஷன் அதுதான். அப்ப நம்முடைய இருதயத்தில் நாம என்னத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம்? கண்டதை வாசிக்கிறதும், கண்டதை கேட்கிறதும், குப்பைகளையும் கூலங்களையும் கேட்கிறதும் பார்க்கிறதும் நம்முடைய இருதயத்திலே அவைகள் நிறைந்திருக்குமாக இருந்தார், உலக காரியங்களையே நம்முடைய இருதயத்திலே நிரப்பவுமாக இருந்தார், உன்னதமான தேவனை எப்படி நாம் தேட முடியும்? எப்படி அவரை பின்பற்ற முடியும்? எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்க உள்ளத்துல எதையெல்லாம சுமக்கிறோமே, எல்லாவற்றையும் கண்டது எல்லாவற்றையும் நாம சேர்த்து வைத்திருக்கிறோமே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிட்டிருக்க இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நம்முடைய இருதயத்துல என்ன இருக்குது? இப்பொழுது நாம உட்கார்ந்திருக்க உங்களையும் என்னையும் தேவன் அறிவார். நம்முடைய இருதயத்தில் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆயிட்டது, இத்தனை வருஷங்கள் கடந்து போய்விட்டது. நம்முடைய இருதயத்தில் எவ்வளவு தேவனுடைய வார்த்தை இருக்குது யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. வேதவசனம் வேதத்திலே இருக்கட்டும் என்றால் ஆண்டவர் தந்தார். இது நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து just 12 years old, a young boy. இவன் ரெண்டு வயசுல இயேசு கிறிஸ்து வேத பாருகிற கலக்கி இருக்கிறாரு. எவ்வளவு வேத வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதையெல்லாம் நாம சிந்திக்கிறது இல்லை. உங்கள் அன்பாய் நான் கேட்டுக்கொள்றேன், பண்போடு கேட்டுக்கொள்றேன், தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து இந்த ஆண்டு வேதத்தை முக்கியப்படுத்துங்க, வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வேத வார்த்தைகளை வாசித்து 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 தயவு செய்து தயவு செய்து உங்களுடைய இருதயத்தை நிரப்புங்கம்மா. ஐயா நிரப்பு நிரப்பு. வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தப்படுவான்? வேத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வது நடத்த. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும். How can I live in this world for the will of God? தேவனுடைய சித்தப்படி நான் எப்படி வாழ முடியும் இந்த பூமியிலே? அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. தேவனுடைய கற்பனைகளை நாம் கவனித்து கவனித்து பார்க்கும் பொழுது அந்த வெளிச்சத்திலே, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காணுகிறோம். அல்லேலூயா. இந்த வசனத்தில் நமக்கு ஒரு சங்கீதக்காரர் சொல்றார், உம்முடைய வேதம் எனக்கு புரியும், உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இல்லாதிருந்து போனால் என் துக்கத்திலே நான் மடிந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு அவர் பொய்யா சொல்றார். நான் உனக்கு கட்டளையிட்ட இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுள். அது மாத்திரமில்லை, அடுத்து என்ன சொல்ற தெரியுமோ? இரண்டாவது காரியமாக ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. முதலாவது இந்த வார்த்தைகள் நேரம் போறபடியா சொல்லிக்கொள்ள, வார்த்தைகள் இருதயத்தில் இருக்க கடவுள். இரண்டாவது ஏழாம் வசத்தை பாத்தீங்களா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, பிளீஸ் கவனிங்க. ஏழாம் வசத்தை சொல்ற பாருங்க, அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் கருத்தாய் போதி. இங்கதான் நாம சிலர் பிடிபடுறோம். யதார்த்தமா எனக்கு சேர்ந்துதான். When the Lord speaks to us, when we harden our heart, it will be a dangerous thing. The Bible says, ஏழாம் வசனத்தில், அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. நம்பர் டூ, அருமையான பெற்றோரே, அன்பான தாய் தகப்பனே, எத்தனை பேர் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை போதிக்கிறோம், வேதத்தை வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறோம்? ஒரு வழி நான் இப்படி சொல்லும் பொழுது நீங்க சொன்ன மனதில் யோசிக்கலாம், பாஸ்டர் எனக்கு போதிக்க தெரியாது, நான் எப்படி பிள்ளைகளுக்கு போதிக்கிறேன்? இந்த வசனத்துல நீ போதகர இருந்தா தான் பிள்ளைகளுக்கு போதியன்னு ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? உனக்கு தெரிஞ்சிருக்கிற சத்தியத்தை நீ வாசித்திருக்கிற நீ நம்புகிற வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்குள்ளே புகுத்து, பிள்ளைகளுக்குள்ள ஊட்டு. எனக்குள்ளேயே தேவனுடைய வசனம் இல்லாவிட்டார், நானே அவைகளை வாசிக்காவிட்டார், எப்படி என் பிள்ளைகளுக்கு நான் போதிக்கிறேன்? அப்படியா இந்த வசனத்தை குறித்து ஆண்டவருக்கு நாம் என்ன பதில் சொல்ல? ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்கு இவைகளை கருத்தாய் போதி. இப்ப நான் போதிக்காமல் இருந்தால் இந்த வசனத்தை குறித்து ஆண்டவருக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? மறந்துடாதேங்க, மறந்துடாதேங்க, நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு முன்பாக நினைத்தேன் என்று இன்றைக்கே நான் உங்களை சொல்லுவேன். எனக்கு சேர்ந்துதான் நான் சொல்லுவேன். இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் தவறி போறதுக்கு பிள்ளைகள் தான் காரணம் என்றது நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதற்கு ஒரு காரணம் அவருடைய பெற்றோர். தேவ காட் நாஸ் ஆதாளமும் அழிவும் அவர் பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்கு. மனுபுத்தோட இருதயம் அதிக பிரத்யட்சமாக இருக்கும் அல்லவோ என்று பேசல வாசி. நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக விட்ட வெளிச்சமாக. இப்ப நான் உங்களுக்கு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே வடிவத்தை ஹவ்யூ, எப்படி இந்த வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள்கிறாய்? அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட், இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ ஸ்பீக் த ட்ரூத், ஐ நோ வாட் ஐ ப்ரீச் இன் த பிரசன்ஸ் ஆஃப் பிள்ளைகள். பிள்ளையாண்டா நடத்த வேண்டிய விதத்திலே அவரை நடத்து, அவர் முதிர் வயதிலும் அதை கைவிடாதரும். பட் ஆஸ் அ பேரண்ட்ஸ் வி ஹேவ் அ ரெஸ்பான்ஸ், இட்ஸ் எ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அவர் சில்ட்ரன். பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், அதாவது பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்படுற ஆசீர்வாதம். பட் ஹவு நாம் எப்படி அதை எப்படி பிள்ளைகள் நடத்துறோம்? தயவு செய்து கோபிச்சு கொள்ளாதீங்க, நீங்கள் கோபிச்சாலும் எனக்கு பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோரே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்றதை நான் மறக்கல. பெற்றோர் பிள்ளைகளுக்கு தேவையானதை சேர்த்து வைக்க வேண்டும் என்றதை நான் மறக்கல வேதம். ஆனால் உலக பொருட்களையே சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு பிள்ளைகள ஆத்மாவை கவனிக்காம விட்டு நாளைக்கு பொண்ணும் பொருளுமா அவர்களை பாதாளத்திலிருந்து பாதுகாக்க போகுது, அல்லது கர்த்தரை முன்னுக்கு வைக்காம படிப்பையும் பட்டத்தையும் முன்னுக்கு வச்சு நாளைக்கு அவர்களை பட்டதாராக்கி பாதாளமாக அனுப்ப போகிறோமா? சரி, இவைகளை குறித்து ஆண்டவருக்கு நாம என்ன சொல்ல போறோம்? எனக்கு இது பேசும்பொழுது நான் பயப்படுறேன். கேடா நடந்த ஒரு சம்பவத்தை அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. திரும்ப சொல்றேன், ஒரு சபை, அங்க நான் இருந்த சபையில ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கி ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயசானவர் வந்தார். எனக்கு ரொம்ப அன்பானவரும் பழக்கமானவர் சபையிலேயே. அவருடைய பேர் பூரண சர்க்குணம், நல்ல பேர். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் படித்து நல்ல அமெரிக்கால் மூத்தவர், டாக்டராக இருக்கு. நான் பேசுற கெசட் எல்லாம் அவருக்கு அனுப்பிடுவாங்க. ஒரு நாள் ஆராதனை முடிய எனக்கு வந்து சொன்னாரு, பாஸ்டர் நீங்க சொன்னது சரிதான். என்னன்னு கேட்டேன். என் பிள்ளைகளை நான் உள்ளதே உள்ளபடி சொல்றேன், தேவன் அறிவார். அவர் சொன்னாரு, பாஸ்டர் என் பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்சு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, ஆனா என் பிள்ளைகளுக்கு கருத்தாய் கத்தை கூறி சொல்லி அவங்களை கத்தருக்கு நடத்தாம விட்டு போயிட்டேன், நடத்தாம விட்டேன். நினைக்க எனக்கு வந்த நம்புங்க, சொல்லி ஒரு சில வாரத்தில் அவர் மறித்து போயிட்டார். அவர்கிட்ட அடக்காரதில் என்ன செய்து வச்சேன் எனக்கு இன்றும் அது ஞாபகம் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், ப்ளீஸ் ப்ளீஸ், கத்தர் உங்களுக்கு அருமையாக தந்த பிள்ளைகளை பா, அவர்கள் பாதாளம் போயிடக்கூடாது. எனக்கு இன்னும் 5 சகோதரர் இருக்கிறார்கள், அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வரக்கூடாது. ஆகவே சென்ட் லாசரஸ் லாசருவை அனுப்ப, பாதாளத்தில் இடக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு புத்தி வருது. இட் இஸ் டூ லேட். இவைகளெல்லாம் நாம சிந்திக்கணும், யோசிக்கணும். ஆகவே பிள்ளைகளுக்கு அவைகளை கருத்தாய் போது. தயவு செய்து அன்பான தாய் தகப்பனை நான் அன்போடு கேட்டுக்கொள்றேன், தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டோட வசனத்தை சொல்லி தெரிஞ்ச வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க. மகனே மகளே, கத்தோட வசனம் இப்படி சொல்லுதப்பா, இப்படி நீ வாழணும். நாம் வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நேற்று நான் உபாசம் கூட சொன்னேன், நாம் எப்படி வாழ்ற மனதை பிள்ளைகள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. வழியில சொல்ல மாட்டாங்க, பட் அதெல்லாம் அவனோட மனதில் இருக்கு. ஆகவே உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை தயவு செய்து தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கம்மா, சொல்லிக் கொடுங்க. இது உங்களுடைய பொறுப்பு. தயவு செய்து இந்த மனதில் எடுங்க. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை உலகத்துக்குள்ள பறிகொடுத்துறாதே. Look at the world. There are so many young people. அதிகமான வாலிபு பிள்ளைகள் இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் எப்படி வாழ்கிறார்கள் பாருங்க பாருங்க, அப்பொழுது நமக்கு புத்தி வரும். ஐயோ ஆண்டவரே, இந்த உலகம் எங்கள் பிள்ளைகளை கொள்ளையடித்திடக்கூடாது. இந்த உலகம் எங்கள் பிள்ளைகளை இருதயத்தை கவர்ந்திடக்கூடாது. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு சொந்தம், உம்முடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும். பாதாளம் அவர்களை விழுங்கிடக்கூடாது. இந்த உலகம் அவர்களை விழுங்கிடக்கூடாது. முடிவு முக்கியம். பிளீஸ் அன்போடு கேட்டுக்கொள்றேன், தயவு செய்து பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லிக் கொடு. பிள்ளைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க. சிறு பிள்ளைகளே சிறுவைகளாக இருக்கும் பொழுதே அவர்களை கூட்டி வச்சு ஜெபம் பண்ண பழக்குங்க. இப்ப லூஸ் தெம் வளர்ந்த பிற்பாடு நீ கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க. சொல்றேன், கேளுங்க கேளுங்க, உங்க பிள்ளைகளை ஒழுங்காக ஆராதனைக்கு கூட்டி வர முயற்சி செய். நீங்க லூஸ் பண்ணினீங்களோ பிறகு அவருக்கு வளர்ந்த பிற்பாடு அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருக்கா வருவாங்க, ஒருக்கா வர மாட்டாங்க. திருத்துறது கஷ்டமா போயிடும். இத்தனை ஆண்டுகள் என்னை ஓடிய பாதையில எத்தனையோ வாலிப பிள்ளைகளை நான் முதல் இருந்த பெரிய சபையில எத்தனையோ உண்டைக்கு அவங்க எல்லாம் கல்யாணம் கட்டி புள்ள கொடியலாக இருக்கு கொடினு ஒழுங்காக பிள்ளைகளை ஆலயத்தை கூட்டிடுவாங்க. அவங்க தேவனை தேடுதாங்க. கொஞ்சம் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் அவர்களை போதி. அடுத்து என்ன சொல்ற தெரியுமோ, நல்லா கவனிங்க. அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து 7 வசனம், நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, இது வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளும் பொழுதும் எழுந்திருக்கும் போதும் அவை கொடுத்து பேசு. எப்படி இருக்கு? படுக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் தேவனுடைய வசனங்களை பேசு. இது எல்லாம் தேவனுடைய வசனம் தானே. அப்படி இல்லாட்டா அதுல இருந்து நாம் அவைகளை கழிச்சு வெளியில் எடுக்கணும். பிளீஸ் கவனிங்க, கத்தோட வார்த்தை. ஒரு நாளிலே எவ்வளவு வார்த்தைகளை நாம பேசுறோம் இல்லையா? படுக்கையில் இருந்து எழும்பி திரும்ப படுக்கைக்கு போகும் வரைக்கும் எவ்வளவு வார்த்தைகளை நம்முடைய வாழ்ந்து புறப்படுது. அது நேரிலும் சரி போனிலும் சரி, எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு வார்த்தை. எல்லாவற்றையும் கேட்டுட்டே இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்துட்டே இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்தும் இருக்கிறார். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றது போல சொல்றேன். ஆகவே நாம் என்ன பேசுறோம், என்னத்தை குறித்து அதிகமாக பேசுறோம், நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். ஏண்டா இருதயத்தை நிறைவினால வாய் பேசு. என் மனதில் என்ன அதிகமாக இருக்குதோ அதைத்தான் நான் பேசுறேன், மற்றவர்களுக்கு பிரசன்ட் பண்றேன். அது மாத்திரம் இல்லை, அங்கால என்ன சொல்ற பாருங்க, அவைகளை 8 பாரு, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகளை உன் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கிடையாது. இங்க சொல்றதுக்கு தாற்பயம், ஒரு வசனத்துல ஜீவனை, அதை கருத்தை, அதன் ஆழத்தை கத்தர் அதனால என்ன சொல்ல வருகிறார் என்பது நாம தெரிஞ்சுக்கணும். இந்த கண்ணடுவில் கட்டு கையில கட்டு நான் சொல்றது காரணம் என்ன தெரியுமா, இந்த வசனத்தை கவனி. அன்றாட உன் வாழ்க்கையிலே, இன் யுவர் டெய்லி லைஃப், உன்னுடைய அன்றாட ஜீவியத்திலே கர்த்தருடைய வசனத்தை கவனி 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 கவனி. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் சொன்னாரு, உங்கள் வஸ்திரத்தின் ஓரத்திலே இளநீல நாடாவ தொங்கல்களை கட்டி தொங்க விடு. இப்பையும் நீங்க டிவியில பாப்பிக்கிட்டிருந்தால், சில யூதர்கள் தங்கள் அங்கிகளிலே இளநீல நாடாக்கள் தொங்கல்களை கட்டினபடியே நிற்கிறதையும், அந்த அழுகையின் வெயிலிங் போர்டில் போய் தலையை முட்டி 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 வழிவிலகிடாதபடி, நியாயப்பிரமாணத்தை கைவிட்டு விடாதபடி, அவன் வஸ்திரத்தின் தொங்கலில் அது தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அதை பார்க்கும் பொழுது என் வசனத்தை நீ கவனிப்பாய், சிந்திப்பாய், அதன்படி நடப்பாய். ஆகவே அன்றாட நம்முடைய வாழ்விலே, இன் அவர் டெய்லி லைஃப், அவருடைய நம்முடைய அன்றாட ஜீவியத்திலே, பிளீஸ் தயவு செய்து எனக்கு சேர்த்து தான் போதிக்கிறேன், மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ண நான் தானே ஆகாதவன் போகாதவன். நம்முடைய அன்றாட ஜீவியத்திலே நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் செய்கிற செய்கள், நம்முடைய நடத்தைகள், நாம் போகிற இடங்கள், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, தேவனுடைய வசனத்தில் தயவு செய்து அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் பாருங்க 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 பாருங்க. தேவன் நம்மேலே பிரியமாறு, நானே நேசருடையவன், அவர் பிரியம் என் மேலே, உங்களுடைய நேசத்தினாலே நான் சோகமாறு. எது எப்படி அது நாம என்னத்துக்கு இல்லாம சோகமாக. அப்புறம் என்ன சொல்ற பாருங்க, 9 கடைசியா, அவைகளில் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. வீட்டிலே, நம்முடைய வீட்டிலே எத்தனையோ அழகான பொருட்கள் அலங்கரிக்கிறது, தப்பில்லை, ஒரு பிழைவு இல்லை. ஆறாறு, நம்முடைய வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு தேவனுடைய வசனம் நம்முடைய சுவர்களிலே, அல்லது சொல்லப்பட்ட வாசல்களில் நிலைகளிலே தேவனுடைய வசனம் தொங்கட்டும். நன்றாக அப்படிங்க, இதையும் ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக சொல்றன்றது நாம விளைக்கணும். வேத வசனம் வீட்டு சுவர்களிலும் வாசல்களிலும் நிலைகளிலும் தொங்க கடவுதன்னு சொல்லி சொன்னது காரணம் என்ன தெரியுமோ, நீ போகும்போதும் வரும்பொழுதும் அதை பார்த்து அதன்படி நடக்கிறதற்காக, அதன்படி வாழுவதற்காக, அதன்படி நீ ஜீவிக்கிறதுக்காக அவைகளை வீட்டு நிலைகளிலே எழுது. நேற்று நீ உபாசி கூட்டத்தை சொன்னேன் இல்லையா, ஸ்டிக்கர்ஸ். ஏராளமான வாக்கு தத்தங்கள் இந்த நாட்களிலே நல்லது. புது வருஷத்தில் நாம் வாக்கு தத்தம் கொடுக்கிறோம், பட் நெக்ஸ்ட் இயர் அப்படி இருக்க, ஐ வில் பிரிங் எ சேஞ்ச் இன் தட் மேட்டர். நன்றாக அப்படி என்ன தெரியுமா, அதுல வெறும் வாக்கு தத்தம் தான் இருக்கு, ஆனா அந்த வாக்கு தத்தத்துக்குரிய பிரின்சிபல் அதுல இல்லை, கண்டிஷன் நிபந்தனை அதுல இல்லை. நன்றாக கவனிங்க, நிபந்தனை இல்லாத கண்டிஷனை நிறைவேற்றாத எந்த வாக்கு தத்தமும் நம்முடைய வாழ்வில பழிக்கிறதுக்கு இடம் இல்லை, இடம் இல்லை, இடம் இல்லை. சிவர் இல்லாத மாட்டி வச்சுட்டு இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் படி நாம நம்புகிறோம், நல்லது. ஆனா அதுக்கு என்ன நிபந்தனை, என்ன கண்டிஷனை ஆண்டவர் வச்சிருக்க என்பது அதுல இல்லை. ஆகவே நாம் அதை சிந்திக்கிறதுக்கு இடமும் இல்லை. ஆகவே நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம், புது வருஷ வாக்கு தத்தங்கள் உங்களை கைகளிலே தவழும் பொழுது அவைகள் அந்தந்த கண்டிஷனோடு தான் கைகளிலே வரும் என்பது இப்பே நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அப்படி இல்லாட்டா அடுத்த போது கொண்டு வருவோம். ஏன்னா இட் இஸ் நாட் எ பிசினஸ். எந்த வாக்கு தத்துவம் எந்த அடிப்படையில் தேவன் சொன்னார், நாம நிபந்தனையை நிறைவேற்றினால் வாக்கு தத்துவத்தை அவர் தானாக நிறைவேற்றுவார். ஏன்னா ஹி வில் நெவர் ஃபெயில். அவர் ஒருபோதும் தவற மாட்டார். வார்த்தையில உண்மை உள்ளவர், உண்மையை தலைமுறை தலைமுறைக்கு காக்கிறவர், ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான தேவட பிள்ளைகளே, தேவட வசனத்தை வாக்கு தத்துவத்தை நாம் கவனித்துக் கொள்வோம். ஆகவே நிலைகளிலே எழுதுன்றாரு, வாசல்களை போடுன்றார். அருமையான தேவட பிள்ளைகளே, நான் முடிக்கிறேன். அதுக்கு முதல் உங்களுக்கு தெரியும், லூக்கா 10 ரெண்டு சகோதரியர் மாத்தாளர் மரியா, 10 39-40 41 வசனங்களை வாசித்து பார்த்தீங்களா இருந்தால் அங்கே நடந்த சம்பவத்தை பார்க்கக்கூடியது என்ன நடந்திருக்குது. இயேசு மாத்தாள் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு இன்வைட் பண்றார். இயேசுவே எங்க வீட்டுக்கு வாருங்க. மாத்தாள் இயேசுவை அழைத்து கேட்டுக்கொண்டிருப்பார். இப்ப ஆஸ் எ விசிட்டர், இயேசு ஒரு ஒரு விருந்தினராக மாத்தாள் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார். அவரோடு அவருடைய சீசைகளும் இருந்திருப்பார்கள். இப்ப இயேசு வீட்டுக்கு விருந்தினராக வந்து விட்டாரு. அழைத்த மாத்தாள் படபடப்பு பரபரப்பு பறந்து பறந்து வந்த இயேசுவை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி இத்தனைக்கு போய் நின்று அதை செஞ்சோ இதை செஞ்சோ என்ன சமைச்சாலோ என்ன செஞ்சாலோ தெரியாது, ரொம்ப பிஸியாக இருக்கிறார் உங்களுக்கு தெரியும். ஆனா அடுத்தபல பார்த்தா ஒன்னும் செய்யல, இயேசுடைய பாதத்துல உட்கார்ந்து மாத்தால் பொறுத்து 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 பார்த்தா சரி கோபம் வந்துட்டார். டைரக்டாக வந்த இயேசுவை பார்த்து கேட்டார், ஆண்டவர் என் சகோதரி என்னை தனியை விட்டு வருவது உமக்கு கவலை இல்லையா? இந்த கேள்வியை அவள் தன் சகோதரத்தில் கேட்டிருக்கவள் முறையின்படி, நான் தனியேண்டு வேலை செய்யறேன் உனக்கு யோசனை இல்லையா, வந்து உட்கார்ந்து இருக்கிறியே மூளை இல்லையா, யோசனை இல்லையா, கமிட்மெண்ட் சொல்லியிருக்கான். ஆனா அப்படி அவள் சொல்லல, ஆண்டவர் இயேசுக்கு என் சகோதரி என்னை தனியே விட்டு வந்திருக்கிறது உமக்கு கவலை இல்லையா? இப்ப கொஞ்சம் கவனிங்க, மாத்தாளோட மைண்டை பாருங்க. மாத்தாளோட மைண்ட் என்ன தெரியுமோ, வந்த இயேசுவை கவனிக்க வேண்டும், ஆகவே அவருக்கு தேவையானவைகளை நான் செய்ய வேண்டும், அது ஆகாரமோ எதுவோ. அதை செய்யாமல் என் சகோதரி இயேசு பாதத்தில் உட்கார்ந்திருக்காள், சீது ரோங், அவள் பிழையான காரியத்தை செய்கிறாள். நான் சரியானதை செய்கிறேன், வந்திருக்கிற இயேசுவை கவனிப்பதற்காக நான் காரியங்களை செய்து கொண்டிருக்கேன். இவள வந்தவரை கவனிக்காமல் ஆண்டவர் அவருடைய பாத்திரம் உட்கார்ந்திருக்காள். ஆகவே அவள் தவறு செய்கிறாள், நான் சரியாக இருக்கிறேன், அவள் பிழையாக இருக்கிறாள், நான் சரியாக இருக்கிறேன், ஆகவே அவளை திருத்தும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆனால் அந்த இடத்துல மாத்தாளுடைய நிதானம் முழுக்க முழுக்க பிழைச்சு போச்சு. அது உங்களுக்கு தெரியும், அவள் சற்றும் எதிர்பாராத ஒரு பதில் ஆண்டவர் இயேசுடைய வாயிலிருந்து புறப்பட்டது. அது என்ன தெரியுமோ, மாத்தாள் அப்ப அவருக்கு தீக்கத்தில் சொன்ன மாத்தாள் வந்து சகோதரியை குறித்து சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அவளை குறித்து சொல்றாரு. என்ன தெரியுமோ, மாத்தாளை பார்த்து, மாத்தாளே மாத்தாளே நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் கலங்குகிறாய், பட் தேவையானது ஒன்று, மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. இப்ப மாத்தாளுக்கு நடந்தது என்ன, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத பங்கு ஆண்டவர் பாராட்டுவது என்ன, அவர் பாதத்தில் என்ன கர்த்தருடைய சொன்ன வார்த்தைகளை, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை கருத்தாக கேட்டுக்கொண்டார், கருத்தாக செவி கொடுத்தார். யோவான் 8:47 இயேசு இவ்வாறு சொன்னார், தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான், நீங்கள் தேவனாலே உண்டாகாதபடியால் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடாமல். ஆகவே இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுவேன், தேவனால் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கேன் சொல்லுகிற ஒவ்வொருவரும், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் தான் என்று ஏற்றுக்கொள்ளுகிற நம்புறேன். அதர்வைஸ் தேவன் அறிவார். நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் அள்ள தட்டி இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம், ஆனால் தேவனோ எல்லாவற்றையும் அறிவார். இந்த வார்த்தைகள் நியாய தீர்ப்பிலே என்னையும் உன்னையும் நியாயம் தீர்க்கும். இறுதியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அது என்னவென்றால், வேதத்தை வாசிக்கிறோம், வேத வசனங்களை மனப்பாடும்படி நம்முடைய இதயத்தில் சேர்க்கிறோம், நல்லது. ஆனால் அந்த மட்டுமிலேயே அது இருந்துட்டால் அதனால பயனில்லை. நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம கை கொள்ள வேண்டும். எனக்கு வசனம் தெரியும் என்று என்ன எனக்கே சொன்னவர்களும் உண்டு, எனக்கு வசனம் தெரியும், நான் சரண்டர் பண்றேன், உங்களுக்கு வசனம் தெரியும், அதை மறக்கிறேன். ஆனா எனக்கு வசனம் தெரியும்ன்றதுக்காக ஆண்டவர் என்ன பரலோகத்துக்கு வாப்பா உள்ளேங்கன்னு சொல்ல போறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச வசனத்தின்படி நான் வாழ்ந்தேனா, நான் போதிக்கிற வார்த்தையின்படி நான் ஜீவிக்கிறேனா, எனக்கு தெரிந்த வார்த்தைகளின்படி நான் வாழ்ந்தேனா? ஆண்டவர் இயேசுவே, கர்த்தரா இயேசுவே, உம்மில் அன்பாக இருக்கிறேன் என்று நாம் எல்லாரும் சொல்றோம், அப்படி சொன்னா நல்லது. ஆனா நாம் ஆண்டவர் இயேசுடத்தில் அன்பு கொடுக்கணும் என்றா அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லிருக்கா தெரியுமோ, யோவான் 14:21 23 வசித்து பாருங்க, நேரம் போடபடியா யோவான் 14:21-23 வாசித்து பார்ப்பீங்க. சொன்ன ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் கற்பனைகளை கை கொள்ள கடவுள். ஹலோ ஹலோ, ஒருவன் எனில் அன்பாக இருந்தால் அவன் என் கற்பனைகளை கை கொள்ள கடவுள். அப்ப ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம கை கொள்ளாமல் இருந்து கொண்டு, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மில் அன்பாக இருக்கேன்னு சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்லுவார் நம்ம பார்த்து? நான் என்ன பார்த்துக்க? நான் கர்த்தரோட வசனத்தை கற்பனைபடி வாழாம, இயேசுவே நான் உம்மில் அன்பாக இருக்கின்ற, அவர் என்ன பார்த்து என்ன சொல்லுவார்? என்ன மனசாட்சிக்கு தெரியும் என்ன சொல்லுவார்? வாலிபன் ஆண்டவர் இயேசுவத்தில் ஓடி வந்தான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இயேசுவத்தை வந்து பார்த்து என்ன? கற்பனைகளை கைக்கொள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கற்பனை ஜீவனில் பிரவேசிக்க வேண்டுமானால் கற்பனைகளை கைக்கொள் என்று ஆண்டவர் இயேசு அந்த வாடிவடி பார்த்து சொன்னார். இன்றைக்கும் நான் சொல்லுவேன், இன்றைக்கும் நான் சொல்லுவேன், இயேசு நாம் பார்க்கக்கூடிய விதமாக நம்மத்திலே வந்த நம்ம பார்த்து சொல்லுவார், என்னிடத்தில் நீ அன்பா இருந்தார், என் கற்பனைகளை கைக்கொள். நித்திய ஜீவனில் நீ பிரவேசிக்க விரும்பினார், என் கற்பனைகளை கவனி. ஓபன் டோர், திறந்த வாசல் பிலதெல்பியா சபைக்கு, நீ என் கற்பனைகளை கை கொண்டபடியால் இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இந்த வாக்கு தத்துவத்துக்கு நான் உங்களை சொல்லி அனுப்ப விரும்புகிறேன். நீங்களும் நானும் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளவுமாக இருந்தால் தேவனால் நமக்கு அருளப்படுகிற ஆசீர்வாதங்களை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது என்று சத்தியத்தின்படியே நான் உங்களை சொல்றேன். யோசுவா, யோசுவா, என் ஜனத்தை நீ கானானுக்களை வழிநடத்தி கொண்டு போக வேண்டும். இயேசுவோ, ஆனா ஒண்ணு என்ன ஆண்டவரே, இந்த நியாயப்புறமான புஸ்தகத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி மாத்திரம் நீ பலம் கொண்டு தட மாட்டார், இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு அப்பொழுது புத்திமானாயிரும். ஐயா, படிக்காட்டாலும் பரவாயில்ல, பட்டதாரியா காட்டாலும் பரவாயில்ல, இந்த வேதத்தை வாசித்து இதை நீ கை கொள்ளுவாக இருந்தால் தேவ சமூகத்தின் நான் சொல்லுவேன், உன்ன போல ஒரு புத்திமான இந்த புத்திமான உலகத்தில் இருக்கவே இருக்கும். சத்தியத்துபடி நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து அந்த வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டு நடப்போமாக இருந்தால் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை புத்திமான்களாக உயர்த்த தேவனால முடியும். நாம் படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, என்னை புத்திமானாக்க தேவனால முடியும், 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 முடியும். சென்னையிலே தாம்பரம் என்கின்ற இடத்துல இருந்து ஒரு அருமையான போதகர் பாஸ்டர் பாஸ்கர் தாசன் ரசிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே அவர் சபைக்கு வந்திருந்தார். என் மனசை கவர்ந்த ஒரு தேவ ஊழியக்கார், அவர் போல பாட்டு பாடுற ஒரு மனுஷன் நான் இதுவரையில் பார்க்கல, எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன். அவர் பாடும் பொழுது தேர் இஸ் சம்திங் இன் மை ஹார்ட், எல்லா மியூசிக்கும் வாசிப்பார், அழகாக ஆங்கிலம் பேசுவார், அழகாக பேசுவார். சொன்ன ஆங்கிலம் படிக்கல, கத்தர் எனக்கு அந்த மொழியை தந்தார். அருமையான தேவோட பிள்ளைங்க ஆச்சரியப்பட்டு கேட்டது. பிறகு ஜெபக்குமார் சொல்றார், தன் புத்தகத்தில் எழுதுறாரு, வாசித்து பார், பீகாருக்கு போய்விட்டார், ஊழியம் செய்ய வேண்டும் ஆனால் மொழி தெரியல, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படிச்சாரா மண்டைகளுக்கு ஏறுதில்லை, இவருக்கு மனம் சலிச்சு போய்விட்டு. ஆண்ட சொன்ன, ஆண்டவரே, நடிகை வையந்தி மாலா அவ கூட சொல்லிட்டு, நடிகை வையந்தி மாலா கூட இந்தி பேசுறா, உம்முடைய ஊழியக்காரனாகி எனக்கு இந்த மொழியை பேச முடியாமல் இருக்குது, என்னால் எப்படி ஊழியம் செய்யறது? ஆண்டவரே, என்னால முடியல, நான் திரும்பி போட்டுப்பா என்று கட்டிடத்துல ஜெபம் பண்ணாரா எழுதுறாரு. அடுத்தடுத்த நாள் தன் வாயில் இருந்து தன்னை அறியாமலே இந்தி வார்த்தைகள் தாராளமாக புரண்டவர். இஸ் இட் பாசிபிள் சார்? எஸ், இட் இஸ் இம்பாசிபிள் டு அவர் காட். தேவனாலே கூடாத காரியம் ஒன்று, பேச தெரியாதவர்களையும் பேச வைக்கிற தேவனோ அறிவையும் புத்தியையும் அருள நம்முடைய தேவனாலே ஆகும் முடியும். பலவீனர்களையும் பலவான்களாக மாற்ற தேவனால முடியும். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யாரை பார்த்து சொல்ல பார்த்து கிரியோன், அப்படி இயற்கையாகவே கிரியோன் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன். அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தருன்னோடு இருக்கிறார். ஆச்சரியம், அவன் தான் பயந்தாங்கொழி ஆயிட்டு, அவனை கர்த்தர் சொன்னாரு, கூப்பிடுறாரு அவனை, பராக்கிரமசாலியே. பட் இந்த மீனிங் பை தட், பயந்தவர்களையும் பராக்கிரமசாலியாக மாற்றி தன் சித்தத்தில் பயன்படுத்துகிற சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். மீதியாவுடைய சேனையை 300 பேரை வச்சு மாத்திர ஓட ஓட விரட்டணும். இஸ்ரவேல் சரித்திரத்தை இடம் பிடித்தவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நியாயப்பிரமாண புத்தகம், இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தையின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி பலங்கொண்டு திடமனதாக இருங்கள். இந்த வசனத்தை விட்டு தயவு செய்து வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாது. தேவனுடைய வசனத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள். இயேசுவே வசனம், வசனமே இயேசு. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இயேசுவுக்கு வார்த்தை என்கின்ற ஒரு பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் ஏழு சபைகளுக்கும் கடிதம் எழுதும் பொழுது இயேசுவானவர் கடிதத்தை எழுதுவார், ஆரம்பிக்கிறார். முடிக்கும் பொழுது ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ள கேட்கிறோம். சி வேதத்தை கவனி, கர்த்தருடைய வசனத்தை கவனி, வேதத்தை முக்கப்படுத்த. ஆண்டவருடைய வசனத்துக்கு இந்த கனவுகள், காட்சிகள், அறிவுகள், அபிஷேகங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், வரங்கள், இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆகவே தேவஜனமே, தேவஜனமே, கர்த்தருடைய வசனத்தை கவனி. இந்த வருஷம் தேவனுடைய வசனத்துக்கு ஒரு வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடு. இதை வாசி, நேரம் செலவழி, அதில் எழுதியிருக்கிறது ஆராய், என்ன வசனம் என்னத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிற வேத பகுதியிலே கர்த்தர் எனக்கு என்ன சொல்றார், எதை நான் எங்கே நான் கீழ்ப்படிய வேண்டும், எதை நான் செய்ய வேண்டும், எதை நான் செய்யக்கூடாது, இவைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்றது. சரியது, பிழையது, நன்மையது, தீமையது, நல்லது, இது கெட்டது, இவை எல்லாத்தையும் நாம் பகுத்தறிக்கக்கூடியது எங்கே, தேவனுடைய வசனத்தில். நான் செய்கிறது சரியா, நான் பேசுறது கதை சரியா, நான் ஊழியம் செய்கிற விதம் சரியா, இவைகளெல்லாம் நான் எங்கே கண்டுகொள்வது, தேவனுடைய வசனம். நான் சொல்றேன் கேளுங்க, நம்முடைய அறிவு குறைவுள்ளது என்று வேதம் சொல்றது, ஒத்துக்கொள்றது. நாம தீர்க்க தரிசனம் சொல்றதும் குறைவுள்ளது, வேதம் சொல்றது. ஆனா தேவனுடைய வசனம் மாத்திரம் குறைவுள்ளது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நிறுத்துறேன் இதோடு. ஆகவே தயவு செய்து கர்த்தருடைய வேதத்தை கவனிங்க, ஆண்டவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வார்த்தையை நாம புறக்கணித்தால் ஆண்டவர் இயேசுவை புறக்கணிக்கிறோம். வார்த்தைகளை புறக்கணித்து போட்டு இயேசுவை உங்க நேசிக்க சொன்னார், ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுமா. எந்த அளவுக்கு நாம கர்த்தருடைய கற்பனைகளை கைகொள்றோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரது நாம் அன்பு கொள்றோம். இந்த நியாய பிரமாண புத்தகத்தில் இருக்கபடி செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் நீ பலன் கொண்டு திடமானதாயிரு, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிரு, அப்பொழுது புத்திமான நடப்பாய், வழியை வாய்க்கப்படும். சலுகை சார்